அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 7 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் வடமாகாண முதலமைச்சராக விக்னேஸ்வரன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டது பற்றிய செய்தி குறிப்பு.
கனகசபாபதி விஸ்வலிங்கம் விக்னேஸ்வரன் ஆகியதான் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு
ஜனாதிபதி முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொள்வது தவறான சமிக்ஞையை அனுப்பும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எழுந்துள்ள சர்ச்சை பற்றி கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கும் கருத்து.
மாநிலசபையை நடத்துவதற்கு ஒரு கட்டிடம் கூட இல்லை, ஒரு அலுவலகம் கூட இல்லை. யதார்த்தமான முறையில் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாட்டில் இருக்கின்ற ஒரு மாநிலத்திற்கு ஒருவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முன்னால் சத்திய பிரமாணம் செய்கின்றார். அவ்வளவுதான்.
இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தின் இலங்கை விஜயம் பற்றிய செய்தி. கர்நாடகாவில் கேரள சீர்திருத்த ஆன்மீக தலைவர் நாராயணகுருவின் அமைப்பு கட்டிய கோவிலில் விதவை பெண்கள் பூசாரிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது பற்றிய ஒரு கண்ணோட்டம் ஆகியவையும் பின்னர் விளையாட்டுச் செய்திகளும் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
பாதுகாப்பு படையினருக்கும் பதவி விலக்கப்பட்ட இஸ்லாமியவாதி அதிபரான முகமது மோர்சி அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 50 அதிகமானோர் கொல்லப்பட்ட மறுதினம் எகிப்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. தெக்கிஷினாய் பகுதியில் பாதுகாப்பு தலைமையகத்தில் நடந்த கார் குண்டு தாக்குதலில் குறைந்தபட்சம் 2 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து சரிந்துவிட்டது, பலர் இடிபாடுகளில் அகப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. சூயஸ் கால்வாயில் இருக்கின்ற இஸ்லாமியா என்னும் நகரில் சிறிது நேரத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 6 எகிப்திய படையினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கெய்ரோவில் இருக்கின்ற செய்மதி தொடர்பு டிஷ்ஷை நோக்கி ராக்கெட் மூலம் கைக்குண்டு வீசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது.
பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்க்கோசி தனது கட்சிக்கு சட்டவிரோதமாக நிதி திரட்டினார் என்று குற்றம் சுமத்தும் வழக்கு கைவிடப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2007 நடந்த அதிபர் தேர்தலில் நிக்கோலஸ் சர்க்கோசி போட்டியிட்ட போது ஓரியல் அழகு சாதன வாரிசுதாரரான செல்வச்சீமாட்டி லிலியான் பெட்டன்கோர்ட்டிடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டார் என்று அவர் மீது விசாரணைகள் நடந்து வந்தன. இந்த விவகாரத்தில் நிக்கோலஸ் சர்க்கோசியை நேரடியாக தொடர்புபடுத்துவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று இந்த வழக்கின் புலன் விசாரணையை மேற்பார்வை செய்யும் நீதிபதி கருதுவதால் நிக்கோலஸ் மீதான வழக்கை அவர் கைவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தன் மீதான இந்த குற்றச்சாட்டுக்களை நிக்கோலஸ் சர்க்கோசி தொடர்ந்து மறுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மனித செல்கள் அதாவது கலங்கள் குறித்த உயிரியல் ஆய்வுகளை செய்த 3 பேராசிரியர்களுக்கு கூட்டாக வழங்கப்பட்டிருக்கின்றது.
Award the 2013 Nobel Prize in Physiology or Medicine jointly to James Rothman, Randy Scheckman and Thomas Sudow.
ரசாயனங்களை உடலில் இருக்கின்ற செல்கள் கொண்டு செல்லுகின்ற முறை குறித்த இவர்களது ஆய்வுகளுக்காக இந்த பரிசு வழங்கப்படுகின்றது. அமெரிக்கர்களான ஜேம்ஸ் ரத்மன், ராண்டி செக்மன் மற்றும் ஜெர்மனியை பிறந்த தோமஸ் சுதேவ் ஆகியோருக்கு இது வழங்கப்பட்டிருக்கின்றது. நொதிமங்கள் மற்றும் ஹோமங்கள் போன்ற மனித செல்களினால் தயாரிக்கப்படுகின்ற மூலக்கூறுகள் வெசிக்கல்ஸ் என்னும் சிறு பொதிகளாக உரிய நேரத்தில் உரிய இடத்துக்கு எவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நீரிழிவு மற்றும் மூளை குறைபாடுகள் போன்ற நோய்கள் குறித்த ஆய்வுகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு உதவும் என்று நம்பப்படுகின்றது.
சோமாலியாவில் சனிக்கிழமையன்று அமெரிக்க சிறப்பு படைகள் நடத்திய தாக்குதல் நடவடிக்கையின் இலக்கு யார் என்பதை அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். கென்யாவுக்கான அல் ஷபாப் அமைப்பின் தலைமை தளபதியான அப்துல் காதிர் முகமது அப்துல் காதிரை குறிவைத்தே தமது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கென்யாவில் பல தாக்குதல்களை நடத்த அவர் திட்டமிட்டிருந்தார் என்றும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை சனிக்கிழமையன்று திரிப்போலியில் கைது செய்யப்பட்ட லிபிய தீவிரவாத தலைவர் மத்திய தரைக்கடலில் இருக்கும் கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். 1998 கென்யா மற்றும் தான்சேனியாவில் அமெரிக்க தூதரங்கள் மீது நடந்த குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக அபு அனிஸ் அல் லிபி மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது.
பயங்கரவாத குழுவுக்கு குண்டுகளை தயாரித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பஹ்ரைனில் இருக்கின்ற நீதிமன்றம் ஒன்று 9 ஷியா செயற்பாட்டாளர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றது. ஏனையவர்களுக்கு குண்டை தயாரிக்க பயிற்றுவித்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 4 மாத்திரமே நீதிமன்றத்தில் இருந்தனர். ஏனையவர் இல்லாமலே வழக்கு நடந்தது. தாம் தடுத்து வைத்து சித்திரவதை செய்யப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அண்மைய வாரங்களில் ஷியா செயற்பாட்டாளர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்ட 5 வழக்கு இதுவாகும். மேலும் உரிமைகளை கேட்டு பஹ்ரைனில் இருக்கின்ற ஷியா சிறுபான்மை சமூகத்தினர் இன்னமும் போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். மைய நீரோட்ட எதிர்க்கட்சி குழுக்கள் அண்மையில் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக் கொண்டன.
கென்யாவின் நைரோபி நகரில் இருக்கும் வெஸ்ட்கேட் வணிக வளாகத்தில் கடந்த மாதம் 4 நீடித்த தீவிரவாத தாக்குதல் குறித்த நேரடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை கென்ய நாடாளுமன்ற குழு துவங்கியிருக்கிறது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி வி விக்னேஸ்வரன் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் கொழும்பில் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். இதுகுறித்து எமது செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடமாகாண முதலமைச்சராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற வைபவத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்த வைபவத்தில் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி அவர்களும் சமூகம் அளித்திருந்தார்.
சபாபதி விஸ்வலிங்கம் விக்னேஸ்வரன் ஆகிய தான் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்ட பத்துறுதியோடு புரிவேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்பை உறுதியாக போட்டி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன்.
ஜனாதிபதி முன் பதவிப்பிரமாணம் செய்வது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவும் ஒரு சூழலில் இந்த பதவிப்பிரமாண வைபவம் நடைபெற்றிருக்கின்றது. பதவிப்பிரமாணத்தை அடுத்து புதிய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இங்கு வன்முறைக்கும் பலாத்காரத்திற்கும் இடமில்லை என்றும் புரிந்துணர்வு ஒன்றே சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் நோக்கி செல்ல வழிவகுக்கும் என்றும் எனவே இன்றைய பதவிப்பிரமாண செயற்பாடு இரு இன பொதுமக்களையும் ஒன்றுபடுத்த உறுதுணையாக அமையும் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை செய்தியாளர்களிடம் சுருக்கமாக அவர் கருத்து வெளியிட்டார்.
நல்லெண்ணம் தொடங்கி இருப்பதாக நான் உணர்கின்றேன். வருங்காலம் நல்லதாக அமையும் என்று நம்புகின்றேன். இருந்து பார்ப்போம். சிறந்த முறையில் வருங்காலத்தில் எங்களுக்கு சேர்ந்து நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் வடமாகாண சபை நடவடிக்கைகளை மக்களுக்கு நன்மை தரும் வண்ணமாக செய்து கொண்டு போகலாம் என்று நம்புகின்றேன். அதற்குரிய ஆரம்பமாக இது இருக்கட்டும் என்று கூறுகின்றேன். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்க இருக்கின்றோம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். பதவிப்பிரமாணம் செய்துள்ளதை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்ற விக்னேஸ்வரன் அவர்கள் இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவர்களை நாளை யாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேச்சுக்கள் நடத்தவிருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். வடமாகாண முதல்வர் ஜனாதிபதியால் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற குரல்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்கனவே எழுந்து வந்த நிலையில் இந்த பதவிப்பிரமாண சர்ச்சை குறித்து கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்களை கேட்டேன்.
மக்கள் பல்வேறு கஷ்டங்களையும் இந்நிலையையும் எதிர்நோக்கி மிகவும் கௌரவமாக வாழ்ந்து வந்த மக்கள் இன்றைக்கு நிற்கதியாக அனாதையலா கூட எமது பல மாவட்டங்களில் பல பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவருடைய விஷயங்கள் பலவற்றை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. அந்த மக்கள் அதை எதிர்பார்க்கின்றார்கள். அது மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான தேவை. ஆனபடியால் அந்த கடமையில் நாங்கள் தவற முடியாது. இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எமது முதலமைச்சர் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். அவர் மக்களுக்கு தாங்கள் ஆற்ற வேண்டிய தேவைகளை தாமதமில்லாமல் ஆற்ற வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார். இதை ஆற்றுவதற்கு நமக்கு பல்வேறு அதிகாரிகள், பல்வேறு செயலாளர்கள், பல்வேறு ஆலோசகர்கள், பல்வேறு கர்மங்கள் நமக்கு தேவை. மத்திய அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டிய தேவை இந்த கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தை உதாசீனம் செய்து அல்லது அவர்களை எதிர்த்து அல்லது அவர்களுடன் மோதி இந்த கர்மங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது மிகவும் கடினமாயிருக்கும், முடியாதபடியமாயிருக்கும். ஏனென்றால் நாங்கள் தற்பொழுதுதான் பிறந்த ஒரு குழந்தை, இந்த குழந்தை வளர வேணும். இந்த மாகாண சபை என்ற குழந்தை வளர வேணும். வடமாநிலத்தில் முதல் முறையாக ஒரு மாநிலசபை அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாநிலசபையை நடத்துவதற்கு ஒரு கட்டிடம் கூட இல்லை, ஒரு அலுவலகம் கூட இல்லை. அதான் நிலைமை. ஆனபடியால் நாங்கள் வெற்றி எல்லாத்தையும் ஆலோசித்து யதார்த்தமான முறையில் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அதாவது நாட்டில் இருக்கின்ற ஒரு மாநிலத்திற்கு ஒருவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு முன்னால் சத்தியப்பிரமாணம் செய்கின்றார். அவ்வளவுதான், அதுக்கு மேலதிகமாக ஒன்றும் இல்லை. அதே சத்திய பிரமாணத்தை தான் வேறு இடத்தை செய்தாலும் செய்வார்.
சரி,
ஆனபடியால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு பலருடன் ஆலோசித்த பிறகு, விசேஷமாக நாங்கள் இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில் கூட வேறு இனங்களை சார்ந்த மக்களை பொறுத்தவரையில் கூட நாங்கள் நிதானமாக செயல்படுகின்றோம், நாங்கள் சிந்தித்து செயல்படுகின்றோம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, சர்வதேச சமூகம் இன்றைக்கு எமது உரிமை பிரச்சினை ஒரு நியாயமான விடயம் என்ற அடிப்படையில் எமக்கு பாரிய அளவிலான ஆதரவை தந்து வருகின்றது. அந்த ஆதரவை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேணும், அந்த ஆதரவை நாங்கள் அதிகரிக்க வேணும், அந்த ஆதரவை நாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும். இவ்விதமான கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதாயிருந்தால் நாங்கள் உணர்ச்சி பத்தப்படாமல் மிகவும் நிதானமாக பக்குவமாக நடந்து வருகின்றோம் என்பதை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சர்வதேச சமூகத்திலும் பல தரப்பினருடன் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அவர்கள் எல்லோருடைய கருத்தும் மோதல் இல்லாமல் இந்த கர்மங்களை பக்குவமாக செய்ய வேண்டும் என்றும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்து இந்த சத்திய பிரமாணம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஒரு ஜனநாயக அமைப்பு, நாங்கள் ஜனநாயக ரீதியை தான் செயல்படுகின்றோம். வேறுபட்ட கருத்தில் இருப்பதற்கு இடம் உண்டு, அந்த கருத்தில் நாங்கள் மதித்திருக்கின்றோம், மதிப்போம். ஆனால் அந்த முடிவெடுக்கப்பட்டு அந்த சத்திய பிரமாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி மேலதிகமாக ஒன்றும் கூறுவதற்கு இல்லை.
நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு மத்திய அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற சிக்னலை, ஒரு சமிக்ஞையை காட்ட வேண்டும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள அரசுக்கும் மற்றும் சர்வதேச சமூகத்துக்கும் காட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்வதாக சொன்னீர்கள். ஆனால் இதே நோக்கம் அந்த தரப்பிடம், மத்திய அரசிடம், சிங்கள அரசியல் தலைமையிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களது எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
அதை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தவறை அவர்கள் இழைப்பார்களாக இருந்தால் அதனுடைய பிரதிபலிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்காது. இன்றைக்கு சர்வதேச சமூகம் ஒவ்வொரு கர்மத்தையும் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச சமூகம் நமது கர்மத்தில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. ஆனபடியால் நாங்கள் பக்குவமாக நிதானமாக நடந்த ஒரு வேளையில், நடக்குகின்ற ஒரு வேளையில் அவர்கள் அதை உதாசீனம் செய்து எமது நல்லெண்ண முயற்சிகளை குழப்பக்கூடிய வகையில் செயல்படுவார் என்றால் அதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும், அதை அவர்கள்தான் எதிர்நோக்க வேண்டி வரும். அது அந்த கேள்விக்கு இதற்கு மேலதிகமாக நான் எதையும் கூற வேண்டிய தேவையில்லை நான் கருதுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். இதனிடையே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இருநாள் விஜயமாக இலங்கை வந்திருக்கிறார். இவரது விஜயத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பின்னர் கொழும்பில் செய்தியாளர்களையும் அவர் சந்தித்தார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சீவகன்.
இலங்கையில் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் அமைப்புகளின் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து இந்திய பிரதமர் தானே முடிவு செய்து அறிவிப்பார் என்று இலங்கை சென்றிருக்கின்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான சல்மான் குர்ஷித் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர்,
You know that our commitment to the Commonwealth is complete and profound. Commonwealth Jogum events are very important.
காமன்வெல்த்துக்கான எங்களது கடப்பாடுகள் பூரணமானவை, சாதகமானவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். காமன்வெல்த் மாநாடு என்பது உலக ஆளுகையின் வளர்ச்சி, நீடித்திருத்தல் ஆகியவற்றுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இவற்றின் தற்போதைய நிலைமைகள், எமது உறவுகள் ஆகியவை குறித்து உரிய நேரத்தில் எமது பிரதமர் முடிவு செய்து அறிவிப்பார். அந்த அறிவிப்பு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வரும். இவை குறித்து இலங்கைக்கு நாங்கள் தகவல் தந்து கொண்டிருப்போம். வெளியுறவு அமைச்சின் சார்பில் நான் இதில் கலந்து கொள்வேன். மிகுதி விடயங்கள் குறித்து பிரதமர் அலுவலகம் தான் அறிவிக்க வேண்டும் என்றார் சல்மான் குர்ஷித். இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்ற குர்ஷித் அவர்கள் அங்கு இலங்கை வெளியுறவு அமைச்சர் GL Peace அவர்களுடன் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை கொழும்பில் நடத்தியிருக்கின்றார். அங்கு உரையாற்றியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் வடக்கில் நடந்த தேர்தல்கள் அங்கு மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
We hope that successful culmination of these elections will usher in a new beginning towards a better future for all people. Including in the north.
இலங்கையில் தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருப்பது வடக்கு மக்கள் உட்பட அனைத்து இலங்கை மக்களுக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை உறுதி செய்யும் என்று நான் நம்புகின்றேன். அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மூலமும், தமிழ் மக்கள் உட்பட அனைத்து மக்களையும் மேம்படுத்துவதன் மூலமும் ஒரு அரசியல் தீர்வையும் தேசிய நல்லிணக்கத்தையும் விரைவாக காண வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றது என்றார் அவர். இருநாட்டு மீனவர்களிடையேயான விவகாரத்தை பொறுத்தவரை இருநாட்டு மீனவர் சமூகங்களும் தொடர்ந்து பேச்சு நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
We discussed a very sensitive issue of livelihoods of fishermen because periodically that leads to avoidable and unnecessary.
நாங்கள் இரண்டு நாடுகளின் அமைச்சர்களும் மிகவும் உணர்வுபூர்வமான இருநாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் குறித்து விவாதித்தோம். ஏனென்றால் இந்த விவகாரம் தவிர்க்க முடியாத தேவையில்லாத இடையூற்றையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. இந்த விடயத்தில் முன்னேற்றம் காணுவதற்கான வழிகளை நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளும் விரைவாக மீண்டும் சந்தித்து பேசி எவ்வாறு நீதியான நியாயமான ஒரு தீர்வை காண முடியும் என்று ஆராய வேண்டும் என்று இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் அனைவரது வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் சல்மான் குர்ஷித். சம்பூரில் அனன்மின் நிலையத்துக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் இலங்கையின் மும்மொழி தேசிய திட்டம் ஒன்றுக்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
The minister and I will now from here proceed to witness the signing of a very important set of agreements on the Sampur thermal power plant project.
சம்பூர் அனன் நிலைய திட்டம் மற்றும் இலங்கை தேசிய மும்மொழி திட்டம் ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப் போவதற்கு நாங்கள் இரு அமைச்சரும் சாட்சியாகப் போகின்றோம். இன்று சம்பூர் தொடர்பான உடன்படிக்கையின் படி நாங்கள் அங்கு களத்தில் பணியை ஆரம்பித்து முன்னர் திட்டமிட்டது போல 2016 அதனை முடிக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். மும்மொழி திட்டத்தின் மூலம் இலங்கையில் நல்லிணக்கத்துக்கு உதவ முடியும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித். அதேவேளை வடக்கில் இந்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற வீடமைப்பு திட்டம் மற்றும் ரயில் பாதை அமைப்பு திட்டம் ஆகியவற்றையும் தான் ஆராய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய கண்ணோட்டம். ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்படுவதை எதிர்த்து தெலுங்கானா தவிர்த்து ஆந்திரத்தின் மற்ற பகுதி மக்கள் கடந்த 3 நாட்களாக வன்முறையுடன் போராடி வரும் சூழலில் இந்த பிரிவினையை இந்திய அரசு சரியாக கையாளவில்லை என்று குற்றம் சுமத்தி ஆந்திரத்தின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று தலைநகர் டெல்லியில் தனது கால வரையற்ற உண்ணாவிரதத்தை துவக்கியிருக்கிறார். இதுகுறித்து டெல்லியில் இருக்கும் பிடிஐயின் செய்தி ஆசிரியர் சந்திரசேகர் அவர்களை கேட்டார் எல்.ஆர். ஜெகதீசன்.
முன்னாள் முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லியில் வந்து ஆந்திர பிரதேஷ் பவன் என்கிற ஆந்திர மாநில அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் ஒரு பத்திரிகை குழுவை சந்தித்தார். பின்னர் இடைவிடா உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்போவதாக தெரிவித்து அவர் தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆந்திர அரசு அவரை அங்கு நடத்தக்கூடாது என்று சொல்லி வருகிறார்கள். இது இரவிற்குள் அவர் அங்கிருந்து எழுப்பப்படுவாரா அல்லது தன்னுடைய போராட்டத்தை அங்கே தொடருவாரா என்பது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.
பிரதமர் மட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது ஆந்திர பிரிவினை தொடர்பாக?
பிரதம மந்திரி இடம் என்று சீமாந்திரா என்கிற ராயலசீமா மற்றும் கடலோர ஆந்திர மாவட்டங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் இன்று 4 பேர் பிரதமரை சந்தித்து தங்களுடைய ராஜினாமாவை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக பல்லம் ராஜு, புரந்தேஸ்வரி, கோட்லா சூரிய பிரகாஷ் ரெட்டி மற்றும் டூரிசம் அமைச்சர் திருஞ்சிங்கன்னு 4 பேரும் சேர்ந்து தங்களுடைய ராஜினாமாவை அவர்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அதற்கு பிரதமர் என்ன கூறினாராம், என்ன முடிவு எடுக்கப்பட்டதாம்?
முடிவு என்று இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. பிரதமர் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த அறிவுரை தான் சொல்லியிருக்கிறார், அவற்றை பற்றி எதுவும் எடுக்க வேண்டாம் என்று. பின்னர் தங்களுடைய கோரிக்கையை நான் கருத்தில் கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறார், உறுதிமொழி அளித்திருக்கிறார்.
இந்திய அமைச்சரவை தெலுங்கானா பிரிப்பதற்கு ஒப்புக்கொண்ட பிறகிலிருந்து 3 நாளாக கிட்டத்தட்ட சீமாந்திரா பகுதிகள் முழுக்கவுமே வன்முறைகளும் பந்துகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான எதிர்ப்பை பற்றி டெல்லியில் இருக்கும் இந்திய அரசு, குறிப்பாக காங்கிரஸுக்குள் இருக்கும் தலைவர்கள் என்ன மாதிரி பாக்குறாங்க?
அரசு கட்சி இருவருமே ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதால் அவர்கள் அதை திரும்பவும் பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள்.
டெல்லியில் உள்ள பிடிஐ செய்தியாளர் சந்திரசேகர். டெல்லி நிலைமைகள் இப்படி இருக்க ஆந்திரத்தின் நிலவரம் என்னவென்று ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் இருக்கும் NDTV செய்தி ஆசிரியர் உமா சுதீர் அவர்களை கேட்டார். மீண்டும் ஜெகதீசன்.
கடந்த 2 மாதங்களாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்ட்ரைக்ல தான் இருக்காங்க. ஆனா 3 நாளா எலக்ட்ரிசிட்டி செக்டர் எம்ப்ளாயீஸ் 30,000 பேர் ஸ்ட்ரைக்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ல நடக்கிற 3,500-4,000 MW வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டியோடு. அதனால 13 சீமாந்திர டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாமே பவர் கட் ஷார்டேஜ், பவர் கட் இருந்ததுனால ஏடிஎம் கூட ஒர்க் பண்ணல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல மேஜர் சர்ஜரிஸ் நடக்க முடியல, ரயில்வேஸ் டிராக்ல வந்து ஓடுறதுக்கு ப்ராப்ளம் தாமதமா எடுத்ததுனால 35 ரயில கேன்சல் பண்ண வேண்டியிருந்தது, ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்ல கூட இப்ப பவர் சப்ளை வந்து லைவ் பவர் சப்ளை இல்லாம அவங்க பேக்கப் சப்ளை தான் ஓடுறாங்கன்னு அங்க இருக்கிற அதிகாரிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. இது தவிர இந்த பவர் ஷட் டவுன்னால 13 சீமாந்திர டிஸ்ட்ரிக்ட்ஸ் மாத்திரம் இல்லாம இங்க ஹைதராபாத் வேற இடம் அதோட இஃபெக்ட் நிறைய தெரியறது. இன்னும் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரியே நடந்ததுனாக்க சதர்ன் கிரிட் கூட கொலாப்ஸ் ஆற டேஞ்சர் இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டரும் அபிஷியல்ஸும் அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சர்வீசஸ் ஸ்டாப் பண்றதுனால நமக்கு தான் கஷ்டம், அதனால இது பண்ணாதேங்கன்னு. ஆனா ஒரு விதமா சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் நடக்கிறது. இது தசரா ஃபெஸ்டிவலுங்கிறது ஆந்திர பிரதேஷ்ல பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்க. ஆனா இந்த டயத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால இப்ப பண்ணிடாதான் நம்மளுக்கு ஆகும்ங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாரோட மனசுலயும் இருக்கிறதுனால அவங்க இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு விதமா சப்போர்ட் தான் பண்றாங்கன்னு சொல்லணும். அதனால அது கொஞ்ச நாள் கூட அந்த ப்ரெஷர் இருக்கட்டும் கவர்மெண்ட் மேல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. இந்த கடந்த 2 மாதங்களாக அவங்க அவங்க சம்பளத்தை கூட வாங்கல. எனக்கு 1000 கோடி கணக்குக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் இருக்கும், அதுல அவங்க சம்பளம் வாங்காததுனால ஃபெஸ்டிவல் சீசன் கூட செலிப்ரேட் பண்ற நிலைமையெல்லாம் அவங்க இல்லை.
NDTV செய்தி ஆசிரியர் உமா சுதீர். இனி பல்வேறு துறைகளில் பிரபலமாக உள்ள 100 பெண்கள் குறித்த புதிய பல நிகழ்ச்சி தொடர்களை பிபிசி இன்றிலிருந்து 1 மாதம் ஒலிபரப்ப தொடங்கியிருக்கும் நிலையில் இந்து சமூகத்தில் பெண்கள் நிலை குறித்த ஒரு செய்தி. கர்நாடக மாநிலம் மங்களூரில் உள்ள கோயில் ஒன்றில் விதவை பெண்கள் இருவர் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகம விதிகள் படி நடக்கும் தென்னிந்திய இந்து கோவில்களில் இல்லாத ஒரு வழக்கம் இந்த கோவிலில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கோவில் கேரளாவின் 19ஆம் நூற்றாண்டு ஆன்மீக சீர்திருத்தவாதி நாராயண குருவால் அமைக்கப்பட்ட கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சுவாமிநாதன்.
லட்சுமி மற்றும் இந்திரா ஆகிய இரு விதவை பெண்களும் நவராத்திரியின் துவக்க தினமான நேற்று மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு மங்களூர் குத்ரோலி கேதார்நாதேஸ்வரா கோவிலின் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு சில பெண்கள் சமய பிரச்சாரர்களாகவும் வேதங்களை விவாதிக்கும் திறனுடையவர்களாக இருந்திருந்தாலும் பொதுவாக பெண்களை வேதம் படிக்க பல நூற்றாண்டுகளாக இந்து மத அமைப்புகள் அனுமதிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக விதவை பெண்கள் மிக மோசமாகவே நடத்தப்பட்டு வந்திருக்கின்றனர். இப்போதும் கூட கணவனை இழந்த பெண்கள் சில சமய சடங்குகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதில்லை. இருந்தும் விதவை பெண்கள் அர்ச்சகர்களாக்கப்பட்டிருப்பதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக இந்த கோவிலின் நிர்வாகியாக இருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜனார்தன் பூஜாரி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
See, there is a maxim, that is a saying in this country, that ladies are matra devam.
நமது நாட்டில் மாத்ரு தேவோபவ, அதாவது தாய் ஒரு தெய்வம் என்று கூறும் மந்திரம் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் ஒரு தாய் விதவையான பிறகு அவள் குப்பை தொட்டியில் போடப்படுகின்றார். சொந்த குழந்தைகளின் திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூட அமங்கலியான உனக்கு அருகதை இல்லை என்று இந்த சமூகம் அவளிடம் கூறுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். சில காலம் முன்பு இந்த கோவிலுக்கு விதவை பெண்கள் வந்து கூட்டாக பூஜைகள் செய்ய நான் அனுமதித்தேன். ஒரு தலித் விதவை பெண்ணுக்கு நானும் என் மனைவியும் பாத பூஜை செய்தோம். கணவன் இறந்துவிட்டால் பூ பொட்டு போன்றவற்றை அகற்றுவதில்லை என்ற உறுதிப்பாட்டை 1000கணக்கான பெண்களை கோவிலில் எடுக்கச் செய்திருக்கின்றேன். அதன் தொடர்ச்சியாக இப்போது 2 விதவை பெண்களை இங்கு அர்ச்சகர்களாக நியமித்திருக்கின்றேன். காலம் மாறிவிட்டது, நாமும் மாற வேண்டும் என்றார் கோவில் நிர்வாக சபையின் தலைவரான ஜனார்தன் பூஜாரி. கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களிலும் விதவை பெண்களை அர்ச்சகர்களாக பணியமர்த்துமாறு தான் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பேன் என்றும் பூஜாரி கூறினார். அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற 2 பெண்களுக்கும் கோவில் வழிபாட்டு முறை குறித்து 4 மாத கால பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும். இந்த முயற்சி குறித்து சமய பேச்சாளர் சுதா சேஷையன் அவர்களிடம் கேட்டேன்.
கடவுளை வழிபடுவதற்கும் சரி, சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல பங்கேற்பதற்கும் சரி, விதவையாக ஒரு பெண் இருப்பது அவளை அந்த மங்கள நிகழ்ச்சிகளிலிருந்தோ இல்ல சமய ரீதியான ஆன்மீக ரீதியான நிகழ்ச்சிகளிலிருந்தோ அவளை ஒதுக்க கூடாது, ஒதுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, அதுதான் சனாதன தர்மத்தினுடைய நம்பிக்கையும் கூட. வேத காலத்துல உபனிஷத காலத்துல இருந்த பல கதைகள், பல சம்பவங்கள் நடந்ததாக இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பார்க்கும்போது விதவைகளாக இருந்த பெண்கள் நல்ல மதிப்போடும் இருந்திருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்துல பல காரணங்கள்னால, சமுதாய காரணங்கள்னால, மரபு ரீதியான நம்பிக்கையை தவறாக புரிந்து கொண்ட காரணங்கள்னால, மனிதர்களுடைய மனங்கள்ல ஏற்பட்ட வக்கரங்கள்னால ஒரு தாழ்வான நிலைக்கு போச்சு. அந்த தாழ்வான நிலையிலிருந்து பெண்களை மீண்டும் உயர்த்தும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இதை வந்து ஒரு நல்ல அடையாளமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த நல்ல அடையாளம் ஏதோ ஒதுக்கப்பட்ட விஷயமாக மாறிடக்கூடாது. இது எப்படின்னு கேட்டா
தேவதாசி முறை மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நீங்க பயப்படுறீங்க.
அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதாவது இவர்கள் கோவிலுக்குள்ள அடைக்கம், அதாவது அவர்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்குவதற்கு கோவிலை ஒரு முகாந்திரமாக பயன்படுத்தி விடக்கூடாது.
வேத காலத்தில் இது போன்ற பாரபட்சங்கள் இல்லை என்று சொன்னீர்கள். ஆனால் குருகுலம் முறையில் வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட போது பெண்கள் அதில் அனுமதிக்கப்படவில்லை. பழமைவாதிகள் இது போன்ற உதாரணங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ஆகவே பெண்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வாதிடுகிறார்கள். இப்பொழுது மங்களூரிலேயே அது போன்ற குரல்கள் ஒலிக்க துவங்கி இருக்கின்றன. அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
அநேகமாக பல சமுதாயங்களில் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கும் போது இனம் புரியாத ஒரு வயதில் ஏற்படக்கூடிய பாலின கவர்ச்சி, அது என்ன என்று சொல்ல தெரியாத நிலையில் அதனால் ஏற்படக்கூடிய சில தவறுகள், பக்குவப்படாமல் மனம் இருக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காகத்தான் குருகுலங்களில் பெண்களை தனியாக கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டுச் சூழலிலே இருந்து பிரித்து கொண்டு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பதற்காக அவர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பழமைவாதிகள் இந்த பழமையை எல்லாம் எடுத்துக்காட்டி பெண்களுடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்றால், மீண்டும் அவர்கள் எல்லாம் மனித வக்கரங்கள், மனித உணர்வுகளின் பால் பட்டு இதை பார்க்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த போது மூன்று தாயரும் வந்துதான் அலங்காரம் செய்தார்கள் என்று வால்மீகி சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த மூன்று ராஜமாதாக்களும் விதவைகளாக இருந்தவர்கள் தான். உண்மையிலேயே ராமாயணம் நடந்ததா என்கிற கேள்வி கூட நமக்கு வேண்டாம். அது கதையாக கூட இருக்கட்டும். கதையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்வதற்கு தயங்கிவிட்டு அதே கதையிலே வேண்டாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதுதான் சரி என்று பேசும்போது அது வக்கரத்தனமாக நம்முடைய வக்கரங்களுக்கு வடிகால் கொடுப்பதாக அமைந்து விடுகிறது. இதுதான் சிக்கல்.
கேரளாவில் பல சமூக சீர்திருத்தங்களுக்கு வித்திட்ட நாராயணகுருவால் அமைக்கப்பட்ட கோயிலில்தான் தற்போது இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் தென்னிந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான ஆகம விதிகள் அடிப்படையிலான கோயில்களில் பிராமணர்கள் மட்டுமே அர்ச்சகராக முடியும் என்ற நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்து வருவது ஒரு விளையாட்டுச் செய்தி, அதையும் திரும்புவர் சுவாமிநாதன்.
கடந்த IPL போட்டித் தொடரின் போது பல போட்டிகளில் சில குறிப்பிட்ட பகுதிகள் முன்னிர்ணயம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தன. இது தொடர்பாக ஸ்ரீசாந்த், சாண்டிலா, சவான் உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கௌரவ செயலாளராக இருந்த குருநாத் மெய்யப்பன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறை தனது விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியம் ஒரு குழுவை அமைத்தது. அந்த குழுவும் சூதாட்டமே நடக்கவில்லை என்று அறிக்கை வழங்கியது. இதற்கு பல தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்தன. கிரிக்கெட் வாரியம் அமைத்த விசாரணை குழு சட்ட விரோதமானது என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு எதிராக கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அருண்ஜேட்லி தலைமையில் ஒரு குழுவை அமைக்கத்தான் தயார் என்று கிரிக்கெட் வாரியம் கூறியது. ஆனால் இதை ஏற்காத நீதிமன்றம் புதிதாக ஒரு குழுவை அமைக்க யோசனை அளித்தது. மேலும் மும்பை காவல்துறை இது தொடர்பாக நடத்தி வரும் விசாரணைகள் தொடரும் என்றும், இந்த குழு தனியாக இதுகுறித்து விசாரித்து உச்சநீதிமன்றத்திடம் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். இது ஒரு புறமிருக்க, IPL 2020 போட்டிகளை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்த அதன் முதல் ஆணையர் லலித் மோடி BBCக்கு அளித்த பேட்டியில், கிரிக்கெட் வாரியத்தில் தற்போது இருக்கும் நிர்வாகிகளுக்கும் நிழல் உலக தாதாக்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார்.
Taken the game of cricket to the match to fixers and the mafia and pretty much they are controlling the game today.
It's இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கும் சிலர் சூதாடிகளுடன் இணைந்து செயல்படுவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த நிர்வாகிகள் எனக்கு எதிராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை மாஃபியா கும்பல்களுக்கும் கிரிமினல்களுக்கும் கொடுத்துவிட்டனர். அவர்கள்தான் இப்போது கிரிக்கெட்டை கட்டுப்படுத்துகின்றனர். நான் IPL ஆணையராக பொறுப்பில் இருந்த சமயத்தில் எந்த விதமான முறைகேடுகளுக்கும் இடம் கொடுக்கவில்லை. சில முறை என்னை கூட சரிகட்ட பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் நான் யாருக்காகவும் வளைந்து கொடுக்கவில்லை என்றார் லலித் மோடி. அதே நேரம் கிரிக்கெட் முறைகேடுகள் தொடர்பாக லலித் மோடி மீதும் பல வழக்குகள் இருக்கின்றன. இவரின் கடவுச்சீட்டை இந்திய அரசு முடக்கியிருக்கிறது. தற்போது லண்டனில் வாழ்ந்து வரும் லலித் மோடி தனது தனிப்பட்ட பாதுகாப்புக்காகவே தான் நாடு கடந்து வாழ்வதாக கூறினார்.
Why would I go back to India when there's an assassin on loose? He's supposed to be a double agent of the
என்னை கொலை செய்ய சிலர் இந்தியாவில் காத்திருக்கின்றனர். இந்நிலையில் நான் ஏன் அங்கே போக வேண்டும்? எனக்கு அளிக்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு அரசியல் காரணங்களுக்காக விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் தென்னாப்பிரிக்க பாதுகாப்பு நிபுணர்களை வரவழைத்து நான் எனக்காக பாதுகாப்பு வசதிகளை செய்து கொண்டேன். ஆனால் காவல்துறை அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்று கூறிவிட்டனர் என்றார் லலித் மோடி.
விளையாட்டுச் செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு மனித செல்கள் குறித்த உயிரியல் ஆய்வுகளை செய்த 3 பேராசிரியர்களுக்கு கூட்டாக வழங்கப்பட்டிருக்கிறது. எகிப்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பதவி விலக்கப்பட்ட இஸ்லாமிய அதிபரான முகமது மோர்சி அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடந்த மோதல்களில் 50 அதிகமானோர் கொல்லப்பட்ட மறுதினம் எகிப்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.